நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய அரசின் நிதிநிலை அறிக்கை செவ்வாய் இரவு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உட்பட்டுள்ள முக்கியமான அம்சங்கள் தொடர்பில் விளக்குகிறார். பொருளாதாரம், வருமான வரி, கம்பெனி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் பல வருட கால அனுபவம் கொண்டவரும் பிரைம் அக்கவுண்டிங் AU என்ற நிறுவனத்தை நடத்தி வருபவருமான பெர்த் நகரில் வாழும் கோவிந்தராஜன் அப்பு அவர்கள். வணக்கம் அப்பு கோவிந்தராஜன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நிதிநிலை அறிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸால் வெளியிடப்பட்டிருந்தது. அது குறித்து தான் நாம் இப்போது உரையாடப்போகிறோம். முதலில் ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கை பற்றிய உங்கள் பார்வை என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள்.
இந்த நிதிநிலை அறிக்கை வந்து நான் பார்க்கறது வந்து என்னன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக அதாவது சர்ப்ளஸ் பட்ஜெட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த புதிய லேபர் கவர்மெண்ட் வந்து வந்த 3வது பட்ஜெட் இது. 2 நிதிநிலையில வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட், அது வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக நமக்கு அது வரல. ஸோ அது வந்து ஒரு நல்லதான் நான் பார்க்குறேன். மொத்தம் வந்து 9.3 பில்லியன் சர்ப்ளஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்கு. ஆனால் என்ன ஒரு அதில் ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னாக்கா, ஃபியூச்சர் பட்ஜெட் அதாவது ஃபோர்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24-25லேருந்து 4 ஆண்டுகளுக்கு ஃபியூச்சரில் வந்து எல்லாமே டிஃபிசிட்டாக வருது. அதாவது இந்த வருஷத்தை வந்து அவங்க சர்ப்ளஸாக காமிச்சிட்டாங்க. ஃபியூச்சரில் வர பட்ஜெட்ஸ் எல்லாமே 28 பில்லியன் வந்து ஃபியூச்சரில் சர்ப்ளஸ் ஃபோர்காஸ்ட் வந்து டிஃபிசிட்டாக காமிக்கிறாங்க. அது என்ன எனக்கு தோணுதுன்னா, இது வந்து இவங்க செலவு பின்னாடி வர ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து இவங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கான இது வந்து கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று பார்க்குறேன். அப்புறமா வந்து 780,000 புதிய ஜாபை வந்து இந்த அரசாங்கம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னும் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க வருங்காலங்களில். ஸோ அது ஒரு நல்ல இதாக பார்க்குறேன். அடுத்ததாக வந்து டேக்ஸ் கட்டு, அதாவது எல்லாருமே இன்னைக்கு எதிர்பார்க்குற 14 மில்லியன் டேக்ஸ் பேயர்ஸ் நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வரி கட் பண்ணுறது, அது வந்து Stage 3 ரிஃபார்ம்னு நம்ம முன்னாடி இது பண்ணாங்க. Stage 2 வந்து போன வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த July 1st இந்த Stage 3 டேக்ஸ் கட், அதன் மூலயமா 14 மில்லியன் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. அடுத்தது வந்து பவர் பில், அதாவது எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ரிலீஃப்னு $300 எல்லாத்துக்கும், அது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வீடு வாடகை இருக்கவங்க, சொந்தமாக வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே $300 கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ரிலீஃபாக பார்க்குறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு குறைபாடுனா, பணம் இருக்கவங்களுக்கும் கொடுக்குறாங்க, பணம் இல்லாதவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் $300. ஸோ இது எப்படி வந்து கஷ்டப்படுறவங்களையும் நல்ல வெல்த்தியாக இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரி $300 கொடுக்கறது வந்து எப்படின்றதே தெரியல. அது நெகட்டிவாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று கைக்கு வருது, அதனால நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அடுத்தது வந்து மெடிக்கேரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அதில் இருக்க குளறுபடி அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அது ஒரு ப்ரோக்ராம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லோன், நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம், சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.1% இண்டெக்ஸேஷன் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது கடன் வாங்கி படிக்கிறோம் இல்லையா, எக்ஸ் ஹெல்ப் அந்த இது மூலிமா வாங்குறவங்க கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது அவங்களால கட்ட முடியல, வட்டி வந்து அதிகமாக இருக்குது, இன்கம் வருது, வந்தாலும் வந்து லோன் வந்து அடைஞ்ச மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வருஷம் ஒரு புது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது மூலிமா வந்து ஒரு 3 பில்லியன் வந்து இதன் மூலிமா குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் பெரிய கேள்வி என்னென்னா, இது போன வருஷத்துக்கான இதை வந்து குறைப்பீங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் அதுக்கான அரசு பதில் இன்னும் வரல. July 1st இது நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று நல்ல விஷயமா பார்க்குறேன் எனக்கா.
சரி, அடுத்ததாக இந்த விலைவாசி உயர்வு, இதற்கு ஏதாவது தீர்வு இம்முறை நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா?
ஆமாம், விலைவாசி ஏற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க பண்ணியிருக்கிறது வந்து உடனடியாக எலக்ட்ரிக்கல் இந்த பவர் பில் ரிலீஃப் $300 சொன்னோம் இல்லையா, அது ஒன்று. டேக்ஸ் கட்டு, இந்த டேக்ஸ் கட்டு மூலிமா பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் $1,900 வந்து அதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நிச்சயமாக அதில் பலன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து உடனடியான ரிலீஃபு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து ஸ்டூடெண்ட் லோனுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுக்கான சேவிங்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு குயிக் ரிலீஃபாக கொடுத்துருக்காங்க. இது மூலிமா எதிர்பார்க்கறது என்னென்னா, மக்களுக்கு வந்து பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு சமாளிக்க முடியுன்ற நோக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா விலை குறையுமா குறையாதா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் பணம் வந்து மக்கள் கைக்கு வரும் அப்படின்றது தான் ஃபெடரல் கவர்மெண்ட்டோட நோக்கம்.
சரி, நீங்கள் ஏற்கனவே வரி குறைப்பு பற்றி குறிப்பிட்டீர்கள். அதை பற்றி சற்று கூடுதலாக விளக்க முடியுமா? அதில் ஏதும் சேமிக்க முடியுமா? என்ன மாதிரி
நிச்சயமா
நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது?
நிச்சயமா இப்போ வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் ஸ்டேஜ் 3 கட், அதாவது டாக்ஸ் கட், இது வந்து தனிநபர் வருமானம் உள்ளவங்களுக்கு பொருந்தது. இதன் மூலிமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகமா கிட்டத்தட்ட 14 மில்லியன் மக்கள் வந்து நம்ம வரி வளையத்துல நம்ம இருக்கோம் ஆஸ்திரேலியால. அந்த மூலிமா என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஸ்லாப் சிஸ்டம் இருந்தது, அதே ஸ்லாப் சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆகுது. ஆனா அந்த பர்சன்டேஜ்னு சொல்றோம் இல்லையா, அந்த சதவீதம், அதை வந்து குறைச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து நம்ம 19% இருந்த ஸ்லாபை வந்து 16% மாத்திருக்காங்க, குறைச்சிருக்காங்க. 32.5% இருந்த ஒரு ஸ்லாபை வந்து 30% மாத்திருக்காங்க. அதாவது இன்கம் ஸ்டேஜ், ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் இன்கம் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரி குறைச்சிருக்காங்க. அது 19 வந்து 16,000, 32.5 வந்து 30,000. அதே மாறி தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற 37% வரிக்கு வந்து முன்னாடி வந்து அதிகபட்சமா 120,000 இன்கம் இருந்தது, இப்ப அதை 135,000 வரைக்கும் ஏத்திருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3% குறைக்கிறதாலையும் 2.5% குறைக்கிறதுனாலையும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற வருமானம் வாங்குறவங்களுக்கு அது பலன் தரும். அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஹையஸ்ட் டாக்ஸ், அது 45% இருக்கு இல்லையா, கடைசி ஸ்டேஜ் 180,000 மேல, 180,000 மேல வருட வருமானம் வாங்குற, ஆண்டு வருமானம் வாங்குறவங்களுக்கு இருந்தது, அதை வந்து 190 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா ஓவரால் எஃபெக்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து $1,900 வரைக்கும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஒருத்தரோட வருமானத்தை பொறுத்து இது மாறும், இது கொஞ்சம் குறையும், இந்த சில பேருக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனா 146,000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ஆண்டு வருமானம் இதுல பிகெஸ்ட் கட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த டாக்ஸ் கட்டோட சாராம்சம் ரேணுகா.
சரி, அடுத்ததாக இந்த குடிவரவு மைக்ரேஷன் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள், இவர்களது விடயத்தில் அரசு அறிவித்திருக்கின்ற மாற்றங்கள் அவை?
ஆமா, அந்த மைக்ரேஷன் இதுல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இவங்க கோவிட் பெருந்தொற்றுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதிகபட்சமா மைக்ரேன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாக்குள்ள வந்தாங்க. ஸோ அது வந்து அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப கேப்பிங் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அது பிரகாரம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து பெர்மனன்ட் மைக்ரேஷன் சொல்றேன் இல்லையா, நிரந்தர குடி உரிமை வரவங்களுக்கு வந்து அதிகபட்சமா 185,000 பிளேஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 132,200 வந்து அலோகேட்டட் ஃபார் ஸ்கில்டு ஸ்டீம்னு சொல்றாங்க. அதாவது ஸ்கில் கேட்டகரியில வர முடியும் அவங்க, சாதாரணமா வர முடியாது. 185 வந்து 132 வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60-70% வந்து ஸ்கில் கேட்டகரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு மைக்ரேஷன்ல ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கில்ல வந்து அவங்க ஷார்ட் டேர்ம் ஸ்கில் இல்லாம லாங் டேர்ம் ஸ்கில்லா மாத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு மைக்ரேஷன்ல சேஞ்சஸ். இன்னொரு பெரிய இது என்னன்னா, மைக்ரேஷனோட கேப்பிங் வந்து பாதியா குறைக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர். அதாவது இப்போ 100 பேருக்கு அலோவ் பண்ணாங்க அப்படின்னாக்கா 50 பேரா மாத்திடுறாங்க, அதாவது ஹாஃபா கட் பண்றது. ஸோ இது கட் பண்ணும்போது என்னன்னா, இதோட இம்பாக்ட் வந்து எல்லாத்துலயும் பாதிக்கும், மைக்ரன்ஸ் வர்றது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, 2024-25 வந்து நெட் மைக்ரேஷன் அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்றது வந்து 260,000 பேர் தான். இது ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு த லாஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ அது மைக்ரேஷன்ல அது ஒரு மாற்றங்கள். அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் பத்தி நீங்க கேட்டீங்க, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கேப்பிங் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ புது ப்ரோக்ராம் கேப்பிங் கொண்டு வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இவ்வளவுதான் அலோகேட்டட், ஒரு 1,000 சீட்னா 1,000 சீட் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் வந்து வேணும் அப்படின்னு, நம்பர்ஸ் வேணும் எனக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கான அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும், அதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி நிறைய சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வர முடியாது. 500 ஸ்டூடெண்ட்னா 500 ஸ்டூடெண்ட் தான் கொண்டு வர முடியும். ஸோ அது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இடம் இல்லை, அதாவது ஒன்று ஹாஸ்டலில் இடம் இல்லை, வெளியில் வந்தால் ரெண்டல் அதிகமாக இருக்கு, காலேஜ்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, லைப்ரரி போனால் கூட்டமாக இருக்கு. ஸோ இதனால வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது மூலிமா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட வருகை வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் மேஜராக பண்ணியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நியூ ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து 3,000 இந்தியன் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து, இந்தியன் கிராஜுவேட்ஸ் படிக்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஏர்லி கேரியர் ப்ரொஃபஷனல்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்லதாக அதில் மைக்ரன்ஸில் இருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு இன்னும் கைக்கு வரலை, அது வந்தப்புறம் அதை பற்றி விரிவாக சொல்லலாம் ரேணுகா.
சரி, இப்போது வந்து மிகவும் சுருக்கமாக இந்த வினர்ஸ் அண்ட் லூசர்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த நிதிநிலை அறிக்கையால் அதிகம் பயனடைய போகின்றவர்கள், பாதிப்பை சந்திக்கப் போகின்றவர்கள், அது பற்றின ஒரு சுருக்கமான பார்வை எங்களுக்கு சொல்லுங்கள்.
ஆமா, முதல்ல நான் வின்னர்ஸை பத்தி சொல்லிடுறேன். வின்னர்ஸ் வந்து குயிக்கா சமரி சொல்லணும்னா ஏஜ் கேர் அவங்களுக்கு இதுல பண்ணியிருக்காங்க. அது மூலியமா பாத்தீங்கன்னா 24,100 ஏஜ் கேர் பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $300 ரிபேட் கொடுக்குறாங்க இல்லையா தனி நபருக்கு, அது ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லாத்துக்கும் கிடைக்குது. அதே மாதிரி $325 எலிஜிபிள் ஸ்மால் பிஸ்னஸஸ், சின்ன சிறு தொழில் பண்ணுற நிறுவனங்களுக்கு $325 கொடுக்குறாங்க, அது ஒரு வின்னர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் மேனுஃபேக்சரிங் நம்ம சொல்கிறோம், அவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு வின்னரு, அவங்க வின்னரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் அசிஸ்டன்ட், 10% ரெண்டல் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்குறாங்க செப்டம்பர் இந்த மாதத்துலேருந்து. அதில் வந்து 1 மில்லியன் ரெசிபியன்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அந்த ரெண்டல் அசிஸ்டன்ட் மூலிமா. அடுத்தது ஹவுசிங், நேஷனல் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, அது மூலிமா அதிகமான ஹவுசஸ் கட்டி கொடுக்குறாங்க. அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு, குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்கீம் அதில் வருது. அப்புறம் வந்து ஃபேமிலி வயலன்ஸ் சப்போர்ட், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் பேரண்டல் லீவ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு. இதெல்லாம் தான் இதில் மேலோட்டமாக வின்னரை நான் பார்க்குறேன். லூசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைல்ட் கேர், இந்த சைல்ட் கேர் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா அதில் வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, அதாவது அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதில் நடக்கிற நிறைய குளறுபடி இருக்குது, அதில் ஸ்கீம்ஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு சீரமைப்பு பண்ணுறதுக்கு ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அதனால வந்து $410 மில்லியன் வந்து ஒர்த் ஆஃப் சேவிங்ஸ் வந்து நம்ம குறையும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதனால சைல்ட் கேர் வாங்குறவங்களுக்கு பாதிப்பாகும். ஷீப் ஃபார்மர்ஸ், அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஷீப் ஃபார்மர்ஸ் வந்து நம்ம லைவ் ஷீப்பை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்னென்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெரிய லாஸ் இது, அதாவது ஷீப் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெரிய லாஸ், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது லைவா. வின்னிங் பார்த்தீங்கன்னா அதில் வின் பண்ணுறவங்க வந்து அனிமல் வெல்ஃபேர் குரூப் இருக்காங்களே அவங்க வின் பண்ணுறாங்க. ஸோ இதில் ரெண்டும், பட் ஃபார்மர்ஸ் ஷீப் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சுத்தமாக இதில் அடி. அப்புறமா சொன்னேன் மைக்ரெண்ட்ஸ், வந்து குறையிறாங்க, ஸோ அது வந்து லூசர் அவங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டு அதுவும் குறையறதுக்கு நம்பர் போடுது, அதுவும் அவங்களும் லூசர்ஸ் அந்த கேட்டகரியில் வராங்க. அப்புறமா அந்த ஹையர் இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த டாக்ஸ் கட் கொடுத்தா கூட இந்த ஹையர் இன்கம் ஏர்னர்ஸ் வந்து முன்னாடி வந்து கவர்மெண்ட் சொன்னதில் வந்து 9,000 வரும்னு எதிர்பார்த்தாங்க, அதாவது நான் சொல்கிறது 180க்கு மேலே வரவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்குலாம் வந்து 4,500 தான் கிடைக்குது. ஸோ அதனால தேர் ஆல்சோ ஃபீலிங், அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இல்லை. இதுதான் வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸோட சமரி ரேணுகா.
சரி, நிறைவாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு சர்ப்ளஸ் உபரி நிதியுடனான நிதிநிலை அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாட்டின் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுமா என்று சொல்லுங்கள். அதே போன்று ரிசர்வ் வங்கி தங்களது வட்டி வீதத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
ஆமா, இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம ஏற்கனவே ஹையஸ்ட பார்த்துட்டோம், 7.8 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப வந்து 3.5க்கு ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. இது படிப்படியாக என்ன சொல்கிறாங்கன்னா 2.75க்கு நெக்ஸ்ட் இயர் வரும், அதுக்கப்புறமா 2.5 அப்படின்றத அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தெரியல, விலைவாசி வந்து எக்குத்தப்பாக இருக்கு, ஒன்றும் பெரிய லெவலில் குறைஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஒரு $300 அவங்க எலக்ட்ரிசிட்டி பூஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பவர் இதுக்கு பெனிஃபிட்டு, அதனாலையும் இந்த டாக்ஸ் கட்டினாலையும் பெரிய அளவில் இன்ஃப்ளேஷன் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா பணப்பழக்கம் அதிகமாக வரும்போது திருப்பி மக்களுக்கு வாங்குறதுக்கான சக்தி அதிகமாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க செலவு பண்ணிட்டு தான் இருப்பாங்க, செலவு பண்ணும்போது என்ன ஆகும், விலைவாசி ஏறும். ஸோ இது வந்து இவங்க சொல்றது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ப்ரெஷரை வந்து நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து வேற மெஷர்மெண்ட் எடுக்காம கையில பணத்தை கொடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங் ப்ரெஷர் குறையும்? ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் வந்து இது கவர்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி உடனடியாக நடக்குமான்றது சந்தேகம் தான். பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் ஆஸ்திரேலியாவில் நேற்று வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்போதைக்கு யாருக்கு பிரச்சனையா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, நாட்டோட பணவீக்கத்தை பத்தி ஒரு கவலைப்படலை. அதோட இன்னொரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, 2.5 தான் நமக்கு நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ட் பண்றாங்க. அடுத்த வருத்தமான விஷயம் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 4.5க்கு போகுங்கிறாங்க அடுத்த வருஷம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அது பணவீக்கம் வந்து இதில் பெரிய அளவில் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு, பெரும்பாலான எக்கனாமிஸ்ட் எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க. சரி, இது நீங்கள் கேட்டீங்க ரிசர்வ் பேங்க் வந்து இதை வச்சு ரிசர்வ் ரேஷியோ அதாவது இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் குறையுமான்றது கேட்குறீங்க. ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு தன்னிச்சையான இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், அது அதுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மத்திய அரசோட நோக்கம் வந்து, அதாவது அவங்க நிதி கொள்கையை பேஸ் பண்ணி அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. ரிசர்வ் பேங்கோட நோக்கம் வந்து மானிட்ரி பாலிசி, பணவியல் கொள்கை. ஸோ இது ரெண்டுமே வந்து குவைட் டிஃப்ரெண்ட். ஆனால் ரிசர்வ் பேங்க் வந்து நேற்று நடந்த எக்கனாமிஸ்டோட இதில் வந்து வியூவில் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இது குறைக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மணி சர்க்குலேஷன் வந்து அதிகமாக நாட்டில் புழங்குறதுக்கான வரதுனால இந்த கன்செஷன் கொடுக்குறாங்களே, டாக்ஸ் கட்டும், இந்த $300 அந்த எலக்ட்ரிசிட்டி ரிலீஃப், இதெல்லாம் வந்து பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தும் போது என்னன்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்க்கும், என்னடா அது நம்ம எப்படி குறைக்கலாம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்கேன், காஸ்ட் ஆஃப் லிவிங் ப்ரெஷருக்கு வந்து அரசாங்கம் இப்படி பண்ணியிருக்காங்க பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது இதோட இது வந்து ஃபைனல் அவுட்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்கான உடனடியாக குறையாது, ஆனால் ஃபியூச்சரில் குறையும், உடனே இது குறையாது. அதுதான் என்னோட பார்வையும்.
மிக்க நன்றி கோவிந்தராஜன் அப்பு அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.